إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله وهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وجاهد في الله حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. اللهم صل وسلم على هذا النبي الكريم وعلى آله وصحابته أحينا اللهم على سنته وعمتنا على ملته واحشرنا غدا في زمرته مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. أما بعد، فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. عباد الله، قال تعالى وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، وأن هذا صراطي مستقيما فاتبعوه ولا تتبعوا السبل فتفرق بكم عن سبيله ذلكم وصاكم به لعلكم تتقون. அருளாளன் அன்புடையோ, அல்லாஹுடைய திருநாமத்தினால் இந்த குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அகிலங்களை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகும். சலவாத்தும் சலாமும் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய கிளையார்கள், தோழர்கள், அன்னாரை பின்பற்றி வாழுகின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து அவனுக்கே வழிபட்டு அவனது சட்டதிட்டங்களையே வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஏற்று கடைபிடித்து வாழுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஒரு மகத்தான தீனை ஏற்று வாழுகின்ற மிகப்பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறார். அல்லாஹ் என் மீதும் உங்கள் மீதும் எம் அனைவர் மீதும் சொரிந்திருக்கின்ற அருக்கொடைகளிலே மிகப்பெரிய அருக்கொடை இந்த ஹிதாயத் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்ற இந்த தீன். அல்யௌம அக்மல்து லகும் தீனக்கும் وَأَتْمَمْتُ عَلَيْكُمْ نِعْمَتِي وَرَضِيتُ لَكُمُ الْإِسْلَامَ دِينًا. அல்குர்ஆன் வசனம், அல்குர்ஆனிலே இறுதியாக இறக்கி அருளப்பட்ட இந்த வசனம், இந்த அளவு தூரம் இந்த தீன் தான் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் நமக்கு அருளியிருக்கிற பாக்கியங்களிலே மிகப்பெரிய பாக்கியம் என்பதை எடுத்துச் சொல்கிறேன். மதிப்புக்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தீன், இந்த மார்க்கம் தனக்கே உரிய பல சிறப்பம்சங்களே, தனித்துவமான பண்புகளை கொண்டிருக்கிறது. உலகத்திலே எந்த ஒரு கொள்கைக்கும் இல்லாத சிறப்பும் தனித்துவமான பண்புகளும் இந்த தீனுக்கு காணப்படுவதை நாம் அவதானிக்கிறோம். அந்த வகையிலே தீனுல் இஸ்லாத்துக்கே உரிய ஒரு சிறப்பு பண்புதான் ரப்பானியா என்ற பண்பு. இந்த மார்க்கம் தெய்வீகமானது, டிவைன். இந்த மார்க்கம் உலகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற ரப்புல் ஆலமீனிடம் இருந்து வந்தது என்ற வகையில் இது ரப்பானி, இது ரப்பை சார்ந்தது, ரப்பிடமிருந்து வந்தது. இந்த மார்க்கம் மனிதர்களை ரப்போடு கொண்டு போய் இறுதியாக சேர்க்கக்கூடிய மார்க்கம் என்ற வகையிலும் இது ரப்பானி. ரப்பானியத்துல் மஸ்தர், ரப்பானியத்துல் காயா. இதன் ஆரம்பமும் ரப்பானி, இதன் முடிவும் ரப்பானி. இது வந்தது ரப்பிடம் இருந்து, இது மனிதர்களை கொண்டு போய் சேர்ப்பதும் அந்த ரப்பிடம் தான். இந்த வகையிலே இந்த மார்க்கத்துக்கே உரிய ஒரு தத்துவமான பண்பு, உலகத்திலே பல கொள்கைகள் இருக்கின்றன. அந்த கொள்கைகள் தெய்வீகமானவை அல்ல, இறைவனிடமிருந்து இறக்கி அருளப்பட்டவை அல்ல, இறைவனால் தரப்பட்டவை அல்ல,
நானும் நீங்களும் ஏற்று நம்புகின்ற இந்த மார்க்கம் ரப்பானியாக இருக்கிற காரணத்தினால் இது குறையற்ற ஒரு மார்க்கமாக இருக்கிறது, குற்றங்கள் இல்லாத ஒரு மார்க்கமாக இருக்கிறது. மனிதர்கள் இவ்வளவு அறிவாற்றல் கொண்டவர்களாக இருந்தாலும், திறமை மிக்கவர்களாக இருந்தாலும், ஜான் பவான்களாக இருந்தாலும், அவர்களுடைய சிந்தனைகளிலே, அவர்கள் வகுக்கக்கூடிய கொள்கைகளிலே குறைகள் இருக்கும், குற்றங்கள் இருக்கும், கோளாறுகள் இருக்கும். ஆனால் இந்த அல்லாஹ்வுடைய தீன் அவன் புறத்திலிருந்து வந்த தீனாக இருக்கிற காரணத்தினால் இந்த தீனிலே ஒரு குறை இல்லை, கோளாறு இல்லை. ஏனென்றால் முக்காலங்களையும் அறிந்த, எந்த குறையும் இல்லாத, எந்த குற்றமும் இல்லாத அந்த ரப்புல் ஆலமீனால் இந்த மார்க்கம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இது இந்த மார்க்கத்துடைய தனிப்பெரும் சிறப்பம்சம். உலகிலே எத்தனையோ கொள்கைகள் இருக்கின்றன, கோட்பாடுகள் காணப்படுகின்றன, சித்தாந்தங்கள் இருக்கின்றன. ஆனால் அவை அனைத்திலிருந்தும் இந்த தீன் இது ரப்பானி என்ற வகையில் வேறுபடுகிறது, வித்தியாசப்படுகிறது. இது இந்த மார்க்கத்துக்கே உரிய ஒரு தனிப்பெரும் சிறப்பம்சமாகும். அதே போல நானும் நீங்களும் ஏற்று பின்பற்றுகின்ற இந்த தீனுல் இஸ்லாத்துடைய மற்றுமோர் தன்மைதான் இது நிலையான மார்க்கம். உலகம் முடியும் வரைக்கும், யுக முடியும் வரைக்கும் இந்த உலகத்திலே நிலைக்க போகிற மார்க்கம் இது. காலம் கடக்காது, காலாவதி அடையாது, என்றும் எப்போதும் இந்த மார்க்கம் இந்த உலகத்திலே கியாமத் வரை, உலகம் அழியும் வரை நிலைத்திருக்கும். உலகிலே கடந்த 1500 வட காலத்துக்குள் எத்தனையோ கொள்கைகள் தோன்றி மறைந்துள்ளன, எத்தனையோ சித்தாந்தங்கள் தோன்றி மறைந்துள்ளன, எத்தனையோ கொள்கை கோட்பாடுகள் வீச்சோடு வளர்ச்சி கண்டு அதைவிட வேகமாக செல்வாக்கிழந்ததை நாம் பார்க்கிறோம். கடந்த கால வரலாற்றிலும் சரி, அண்மை கால வரலாற்றிலும் சரி, உலகிலே தோன்றிய எத்தனை எத்தனை கொள்கைகள் சித்தாந்தங்கள் விலாசம் இல்லாமல் போனதை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய இந்த தீன், இந்த தீனுல் இஸ்லாம் யுக முடியும் வரைக்கும், உலகம் அழியும் வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது. அதற்கான உத்தரவாதத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிழூன். இந்த தீனை நாங்களே இறக்கினோம், இதனை இறுதி வரை நாங்களே பாதுகாப்போம் என்ற உத்தரவாதத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த அல் குர்ஆனுக்குள்ளாக நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்துடைய இன்னும் ஒரு தனிப்பெரு சிறப்பம்சம் தான் ஆலமியா. இது உலகளாவிய மார்க்கம். இது ஒரு இனத்துக்குள்ள மார்க்கம் அல்ல, ஒரு சமூகத்துக்குள்ள மார்க்கம் அல்ல, ஒரு பிராந்தியத்துக்குள்ள ஒரு மார்க்கம் அல்ல, முழு மனித சமுதாயத்திற்கும் வழிகாட்ட வந்த மார்க்கம், உலகளாவிய இந்த மார்க்கம். இந்த வகையிலும் இந்த மார்க்கம் ஒரு தனித்துவமான தீனாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது அரபுகளுக்குள்ள மார்க்கம் அல்ல, மத்திய கிழக்குக்குள்ள ஒரு மார்க்கம் அல்ல, அல்லது குறிப்பிட்ட ஒரு கண்டத்துக்கு மாத்திரம் வழிகாட்ட வந்த மார்க்கம் அல்ல, முழு மனித சமுதாயத்துக்கும் வழிகாட்ட வந்த மார்க்கம். என்ற வகையிலும் இந்த மார்க்கம் ஒரு தனிப்பெரும் பண்பை கொண்டதாக இருக்கு. இவற்றோடு இந்த மார்க்கம் சுமூலியா என்ற ஒரு தனிப்பெரும் சிறப்பம்சத்தை கொண்டிருக்கிறது. இந்த மார்க்கம் முழுமையான மார்க்கம். இது வெறுமனே ஒரு மதம் அல்ல, ஒரு ஆன்மீக கொள்கை அல்ல. தனி மனித வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, நிதி நீதி நிர்வாகம் உட்பட மனித வாழ்வின் அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டம், ஒரு சம்பூர்ணமான வாழ்க்கை திட்டம் என்பதும் இந்த மார்க்கத்துக்கே உரிய தனிப்பெரும் சிறப்பம்சம். உலகத்திலே ஆன்மீக வழிகாட்டிற்கு என்று சில கொள்கைகள் இருக்கின்றன, பொருளாதார கொள்கைகள் இருக்கின்றன, அரசியல் சித்தாந்தங்கள் இருக்கின்றன. இவ்வாறு ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியான கொள்கைகள் கோட்பாடுகள் காணப்படுகின்றன. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே, தீன் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இது முழுமையானது, கம்ப்ரஹென்சிவ், சம்பூர்ணமானது, கம்ப்ளீட் மோட் ஆஃப் லைஃப். அந்த வகையில் மனித வாழ்க்கையின் அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்ட வல்லதாக இருக்கிறது. அல் வாக்கையா, இஸ்லாத்துக்கே உரிய இன்னும் ஒரு தனித்தரும் சிறப்பம்சம் தான் இது. நடைமுறை சாத்தியமான மார்க்கம், நடைமுறை சாத்தியமான மார்க்கம், வெரி பிராக்டிக்கல். 7ஆம் நூற்றாண்டுக்கும் இந்த மார்க்கம் பொருத்தமாக இருந்தது, 20ஆம் நூற்றாண்டுக்கும் இந்த மார்க்கம் பொருத்தமாக இருந்தது, 21ஆம் நூற்றாண்டுக்கு பொருத்தமாக இருக்கிறது. 3000ஆம் ஆண்டின் போதும் இந்த மார்க்கம் எல்லோராலும் ஏற்று பின்பற்றுவதற்கு பொருத்தமான மார்க்கமாக இருக்கும். இது நடைமுறை சாத்தியமான மார்க்கம். இஸ்லாத்துடைய எந்த கொள்கையும் வெறும் சித்தாந்தம் அல்ல, வெறும் தத்துவம் அல்ல, வெறும் கோட்பாடு அல்ல. இது நடைமுறை ஏற்ற மார்க்கம். ஐரோப்பாவுக்கும் இந்த மார்க்கம் பொருந்தும், ஆப்பிரிக்காவுக்கும் இந்த மார்க்கம் பொருந்தும், இலங்கைக்கும் இந்த மார்க்கம் பொருந்தும், முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற நாடுகளுக்கும் இந்த மார்க்கம் நடைமுறை சாத்தியமானது. முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய இலங்கை போன்ற நாடுகளுக்கும் இந்த மார்க்கம் சாத்தியமானதாக இருக்கும். துருவப்பகுதிகளிலே வாழக்கூடிய மனிதர்களுக்கும் பின்பற்றுவதற்கு ஏற்ற மார்க்கமாக இந்த மார்க்கம் இருக்கிறது. இவற்றோடு அல்லாஹ்வுடைய நபியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்துக்கே உரிய இந்த மார்க்கத்துக்கே உரிய மற்றும் ஒரு தனிப்பெரும் சிறப்பு பண்புதான் ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் தீன் வஸத்தியா. இஸ்லாம் நடுநிலை கொள்கையை கடைபிடிக்கிற மார்க்கம், மொடரேஷன். இஸ்லாத்துக்கே உள்ள ஒரு தனிப்பெரும் பண்பு, இஸ்லாம் எப்போதும் நடுநிலை கொள்கையை போதிக்கிற மார்க்கம், சமநிலை போக்கை போதிக்கிற மார்க்கம். அல் குர்ஆன் முஸ்லிம் உம்மத்தை எப்படி வர்ணிக்கிறது? وَكَذَلِكَ جَعَلْنَاكُمْ أُمَّةً وَسَطًا لِتَكُونُوا شُهَدَاءَ عَلَى النَّاسِ وَيَكُونَ الرَّسُولُ عَلَيْكُمْ شَهِيدًا وَكَذَلِكَ جَعَلْنَاكُمْ أُمَّةً وَسَطًا. உங்களை நாங்கள் உம்மத்துன் வஸத், நடுநிலையான சமுதாயமாக அமைத்திருக்கிறோம். இது இஸ்லாத்துக்கே உரிய அடுத்த தனித்தரும் சிறப்பம்சம். இஸ்லாம் பொதுபோக்கை வரவேற்காது, கடும் போக்கையும் ஆதரிக்காது. பொதுபோக்குக்கும் கடும் போக்குக்கும் இடைப்பட்ட நடுநிலை போக்கை சொல்லுகிற மார்க்கம்தான் இஸ்லாம். இது இஸ்லாத்துக்கே உரிய தனித்தரும் பண்பு. உம்மத்துன் வஸத், எப்போதும் மொடரேட் உம்மத், பேலன்ஸ் உம்மத்தாக இருக்கும். பேலன்ஸ் உம்மத் ஜஸ்ட் உம்மத்தாக இருக்கும். அந்த ஜஸ்ட் உம்மத் தான் ஹைர உம்மத்தாக, எக்ஸலன்ட் உம்மத்தாக மாறும். குர்ஆன் இந்த உம்மத்தை மொடரேட் உம்மத், உம்மத்தின் வசத் என்று சொல்கிறது. அதன் காரணத்தினால் இந்த உம்மத் பேலன்ஸான நடுநிலை போக்கை கொண்ட உம்மத்தாக இருக்கும். நடுநிலை போக்கை கொண்ட உம்மத், மத்தியத்தம் வகிக்கும் உம்மத் எப்போதும் ஜஸ்ட் உம்மத்தாக, நீதியான உம்மத்தாக இருக்கும். நீதியை நிலைநாட்டுகிற உம்மத்தாக இருக்கும். அனைவருக்கும் நீதியை வழங்குகின்ற உம்மத்தாக இருக்கும். அதன் விளைவாக குர்ஆன் சொல்கிற ஹைர உம்மத்தாக மாறும். குந்தும் ஹைர உம்மத்தின் உஹுஜத் லின்நாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வதன்ஹவுன அனில் முன்கர் வதுஃமினூன பில்லாஹ். உம்மத்தும் வசத்தாக இருந்தால்தான் ஹைர உம்மத்தாக மாறலாம். அந்த முனைக்கு போனாலும் ஹைர உம்மத்தாக மாற முடியாது. இந்த முனைக்கு சென்றாலும் ஹைர உம்மத்தாக மாற முடியாது. இந்த துருவத்துக்கு சென்றாலும் இந்த உம்மத் ஹைர உம்மத்தாக இருக்க இயலாது. அடுத்த துருவத்துக்கு சென்றாலும் ஹைர உம்மத்தாக இருக்க இயலாது. இரு முனைகளை நோக்கி செல்லாமல் நடுநிலையான கொள்கையில் இருக்கிற போதுதான் இந்த உம்மத் ஹைர உம்மத்தாக இருக்கும் என்ற கோட்பாட்டை அற்புதமாக அல் குர்ஆன் சொல்வதை பார்க்கிறோம். எமது தொழுகைகளிலே குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 17 தடவைகள் நாங்கள் இந்த வசத்தியாவை, இந்த நடுநிலை போக்கை எமக்கு தந்தருமாறு அல்லாவிடம் பிரார்த்திக்கிறோம். அல்லாஹ், எங்களுக்கு நீ நேரான வழியை காட்டுவாயாக. வசத்தியா என்பது நேரான பாதை, மத்தியமமான பாதை, நடுநிலை பாதை, பொதுபோக்குக்கும் கடும் போக்குக்கும் இடைப்பட்ட பாதை, அந்த முனைக்கும் இந்த முனைக்கும் இடைப்பட்ட பாதை, அந்த துருவத்துக்கும் இந்த துருவத்துக்கும் இடைப்பட்ட பாதை. அந்த நேரான சீரான பாதையை எமக்கு காட்டி அருள்மாறுதான் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 17 தடவைகள் சூரத்துல் பாத்தியாவுக்கூடாக நாங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின், அல்லாஹ்வுடைய கோபத்துக்குட்பட்டவர்கள் சென்ற பாதையும் அல்ல, வழிகட்டவர்கள் சென்ற பாதையும் அல்ல. இந்த நடுநிலையான பாதையை, இந்த சரியான பாதையை, ஸ்ட்ரெயிட் பாத்தை நமக்கு காட்டுமாறு அல்லாஹ்விடம் நாம் பிரார்த்திக்கிறோம். அந்த நடுநிலையான பாதை தான் நேரான பாதை, சீரான பாதை, அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம். இந்த பூமியிலே அஸ்ஸிராத்துல் முஸ்தகீமிலே வாழ்ந்தவர் தான் மறுமையிலும் அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை இன்ஷா அல்லாஹ் வெற்றிகரமாக கடக்கக்கூடிய பேற்றை வாய்ப்பை பெறுவார். இந்த நடுநிலை போக்கு இருக்கிறதே சகோதர்களே, இதை குர்ஆன் மிக சிறந்த போக்கு என்று வர்ணிக்கிறது. ஒரு மாலையை பார்க்கிற போது அந்த மாலையிலே இருக்கிற நடுவில் இருக்கிற மணிதான் பெருமதியானது. அது நடுவில் இருக்கிற போதுதான் அதற்கு பெருமை இருக்கிறது. ஒரு மாலையிலே இருக்கிற ஒரு முத்தாக இருக்கலாம், ஒரு பெண்டனாக இருக்கலாம், அது ஓரத்தில் இருக்காது, பக்கத்தில் இருக்காது, அது நடுவிலே இருக்கும். நடுவில் இருப்பது சிறப்புக்குரியது. அந்த வகையில் இந்த உம்மத்தும் குடும்பங்க சமுதாயத்துக்கும் வழிகாட்டக்கூடிய வகையிலே நடுமத்தியில் இருக்கும், மத்தியஸ்தம் வகிக்கும், நீதியை நிலைநாட்டும், எப்போதும் பொடுபோக்குக்கும் கடும் போக்குக்கும் இடையிலே ஒரு நடுநிலை போக்கை கடைபிடிக்கும் அனைவரையும் அரவணைக்கிற ஒரு உம்மத்தாக இந்த உம்மத் இருக்கும் என்ற கருத்தை தான் இந்த அல் குர்ஆன் நமக்கு அற்புதமாக
முன்வைக்கிறது.
நடுநிலை போக்கு பாதுகாப்பானதும் கூட. அந்த முனையில் இருப்போரும் பாதுகாப்பாக இருக்க மாட்டார், இந்த முனையில் இருப்போரும் பாதுகாப்பாக இருக்க மாட்டார். யார் நடுவில் இருக்கிறாரோ, மத்தியில் இருக்கிறாரோ அவர் பாதுகாப்பாக இருப்பார். அதே போலதான் நடுநிலை போக்கை கொண்ட கொள்கை பாதுகாப்பான கொள்கை, மத்தியமமான போக்கை கொண்ட கொள்கை பாதுகாப்பான கொள்கை. இஸ்லாம் நடுநிலை போக்கை கொண்டது, மத்தியமமான போக்கை கொண்டது. அந்த வகையில் மிகவும் பாதுகாப்பான கரை சேருவதற்கு துணை புரியக்கூடிய ஒரு கொள்கை என்று நாம் சொன்னால் அது பிழையாக இருக்க மாட்டார். அது மாத்திரமல்ல, இந்த நடுநிலை போக்கு பலமான ஒரு போக்கு. எப்போதும் நடுவில் இருப்பதுதான் பலமாக இருக்கும், சக்தி வாய்ந்ததாக இருக்கும். ஓரத்தில் இருப்பது, முனையில் இருப்பது பலமானதாக சக்தி வாய்ந்ததாக இருக்காது. மனிதனுடைய குழந்தை பருவம் பலவீனமானது, முதுமை பருவம் பலவீனமானது, இடையில் நடுவில் இருக்கிற இளமை பருவம் மிகவும் பலமானது, நடுவில் இருப்பது மிகவும் பலமானது. இது ஒரு யதார்த்தம், இது இயற்கையும் கூட. இவை அனைத்துக்கும் பதிலாக, இவை அனைத்துக்கும் மேலாக இந்த நடுநிலை போக்கு இருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடியார்களே, இதுதான் சந்திக்கிற புள்ளி. ஓரத்தில் நின்று அனைவரையும் சந்திக்க முடியாது, அந்த முனையில் நின்று அனைவரையும் சந்திக்க முடியாது, இந்த முனையில் நின்றும் அனைவரையும் சந்திக்க முடியாது. நடுவில் நின்றால் மாத்திரம்தான் அங்கே ஒரு சந்திப்பு புள்ளியை நாம் பெற்றுக் கொள்கிறோம். எல்லோரும் வந்து இணைகிற இடமாக, எல்லோரும் வந்து சேருகிற இடமாக இருக்கும். நடுவில் இருந்து கொண்டுதான் அனைவரையும் அழைக்க வேண்டும். ஒரு இமாம், ஒரு ஹபீப் பள்ளிவாசல்லே ஓரத்தில் இருக்க மாட்டார், அந்த ஓரத்தில் இருக்க மாட்டார், இந்த ஓரத்தில் இருக்க மாட்டார், அவர் நடுவில் இருப்பார். ஒரு சமூகத்தின் தலைவர் அந்த முனையிலும் இருக்க மாட்டார், இந்த முனையிலும் இருக்க மாட்டார், அவர் நடுவில் இருப்பார். மத்திய புள்ளி என்பது, நடுப்புள்ளி என்பது எல்லா வகையிலும் உயர்ந்தது, சிறந்தது. இந்த கருத்தை தான் இஸ்லாம் அற்புதமாக நமக்கு தருகிறது. அல்லாஹ்வுடைய நபியார்களே, இந்த வகையிலே இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் இயற்கையான மார்க்கம் என்ற காரணத்தினால், ரப்புல் ஆலமீனால் வழங்கப்பட்ட மார்க்கம் என்ற காரணத்தினால், இது ரப்பானியாக இருக்கிற காரணத்தினால், இது சுமூலியா என்ற பண்பை பெற்றிருக்கிற காரணத்தினால், குலூத் என்ற பண்பை பெற்றிருக்கிற காரணத்தினால், ஆலமியா என்ற பண்பை பெற்றிருக்கிற காரணத்தினால், இது வசத்தியா தவாதுன் என்ற இந்த நடுநிலை போக்கை கொண்ட ஒரு தீனாக, சமநிலை போக்கை கொண்ட ஒரு தீனாக, நீதியை நிலைநாட்டுகின்ற ஒரு தீனாக இருக்கிறது என்ற உண்மை ஆழமாக புரியப்பட வேண்டும். எனவேதான் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சஹாபாக்களுக்கான தர்பியத்தை கொடுக்கும் பொழுதெல்லாம், தனது தோழர்களுக்கு வழிகாட்டும் பொழுதெல்லாம், அவர்களை மிக கவனமாக இந்த நடுநிலை போக்கிலே வழிநடாற்றுவதிலே அதிகூடிய கவனம் செலுத்தினார்கள். இய்யாக்கும் வல் குலூபி தீன், தீவிர போக்கையிட்டு நான் உங்களை எச்சரிக்கிறேன். மார்க்க விஷயத்தில், தீனுடைய விஷயத்தில் கடும் போக்கை கடைபிடித்த காரணத்தினால் தான் உங்களுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்கள் அழிந்தார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அலா ஹலக்கல் முத்தனத்தியாவும், கடும் போக்கு கொண்டவர்கள், தீவிர போக்கு கொண்டவர்கள், நாசமாக போகக்கூடியவர்கள், அழியக்கூடியவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக பேசியிருப்பதை பார்க்கிறோம். சஹாபாக்கள் அவ்வப்போது தங்களுடைய வாழ்விலே கடும் போக்கை கடைபிடிக்க விற்பட்ட போதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை நெறிப்படுத்தி இருக்கிறார்கள். அப்துல்லா பின் அப்துல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையிலே, உஸ்மான் பின் மதூன் ரழியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையிலே நாம் இதனை பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக அந்த சஹாபாக்களை வழிநடாத்தி இருப்பதை நாம் மிக தெளிவாக பார்க்கிறோம். இந்த உலகத்திலே எல்லோரும் மத தீவிரவாதத்தை பற்றி பேசுகிறார்கள். ஒரு பக்கம் மத தீவிரவாதம் இருக்கிறது என்று சொன்னால், சகோதர்களே, அல்லாஹ்வின் நடியார்களே, மறுபக்கம் மத மறுப்பு தீவிரவாதம் கொண்டிருக்கிறது, மத எதிர்ப்பு தீவிரவாதம் கொண்டிருக்கிறது. மத தீவிரவாதத்தை பற்றி பேசுபவர்கள் மத எதிர்ப்பு தீவிரவாதத்தை பற்றியும் பேச வேண்டும், மத மறுப்பு தீவிரவாதத்தை பற்றியும் பேச வேண்டும், மதச்சார்பற்ற தீவிரவாதத்தை பற்றியும் பேச வேண்டும். எப்போதும் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் குற்றவாளி கொண்டு நிறுத்தி, இஸ்லாம் என்றால் தீவிரவாதம், இஸ்லாம் என்றால் பயங்கரவாதம், முஸ்லிம்கள் என்றால் தீவிரவாதிகள், முஸ்லிம்கள் என்றால் சகிப்புத்தன்மை இல்லாதவர்கள், முஸ்லிம்கள் என்றால் அடுத்தோடு வாழ தெரியாதவர்கள் என்ற கருத்து தான் இந்த உலகத்திலே அதிகமாக பேசப்படுகிற ஒரு கவலைக்குரிய நிலையை பார்க்கிறோம். ஆனால் பல போது மனிதர்கள் வரலாற்றை மறந்து விடுகிறார்கள், பல நிகழ்வுகளை மறந்து விடுகிறார்கள். பப்ளிக் மெமரிஸ் வெரி ஷார்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அதன் காரணத்தினால் மனிதர்களை பல போது பிழையாக நடத்துகிறார்கள். முதலாம் உலக மகாயுத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாம் உலக மகாயுத்தத்திலே 7 மில்லியன் பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். 21 மில்லியன் பேர் படுகாயமடைந்தார்கள். இந்த மாபெரும் மனித அழிப்புக்கு காரணமாக அமைந்தவர்கள் முஸ்லிம்களா என்று கேட்கிறோம். 2 உலக மகாயுத்தத்திலே 50 மில்லியன் பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். 90 மில்லியன் பேர் படுகாயமடைந்தார்கள். இந்த பயங்கர பேரழிவை ஏற்படுத்தியவர்கள் முஸ்லிம்களா என்று நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. ஜப்பானிலே அணுகுண்டை பொழிந்து 500,000 பேரை படுகொலை செய்தார்கள். இன்று வரை அந்த அணுகுண்டு தாக்கத்திலிருந்து அந்த சமூகம் விடுபட்டதாக தெரியவில்லை. இந்த பேரழிவை ஏற்படுத்தியவர்கள் முஸ்லிம்களா என்று நாம் கேட்கிறோம். வியட்நாமிலே 34,000 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த பயங்கரமான அப்பாவி மக்களை சிவிலியன்களை படுகொலை செய்தவர்கள் முஸ்லிம்களா என்று நாம் கேட்கிறோம். பலஸ்தீன அப்பாவி பொதுமக்கள் 7,00,000 பேரை 70,00,000 பேரை 70,00,000 பேர் அல்ல 7,00,000 பேரை அகதிகளாக்கினார்கள். இன்று உலகத்திலே பல நாடுகளிலே அவர்கள் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பயங்கரமான அநீதியை இழைத்தவர்கள் முஸ்லிம்களா என்று கேட்கிறோம். லிபியாவிலே 7,00,000 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அல்ஜீரியாவிலே பல மில்லியன் கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அண்மை கால வரலாற்றிலே பொஸ்னியாவிலே அப்பாவி பெண்களும் குழந்தைகளும் வயோதிபர்களும் கூட்டம் கூட்டமாக படுகொலை செய்யப்பட்டார்கள். ஆப்கானிஸ்தானிலும் ஈராக்கிலும் சிரியாவிலும் இவ்வாறு உலகத்தின் ஒவ்வொரு நாட்டிலும் எத்தனை எத்தனை ஆயிரம் ஆயிரம் லட்சோப லட்சம் சிவிலியன்கள் அப்பால் மக்கள் பெண்கள் குழந்தைகள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்டு வருகிறார்கள், படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவற்றுக்கெல்லாம் இஸ்லாம் பதில் சொல்ல வேண்டுமா, முஸ்லிம்கள் தான் பதில் சொல்ல வேண்டுமா என்ற கேள்வியையும் நாங்கள் இங்கு எழுப்பாமல் இருக்க முடியாது. எனவே மத தீவிரவாதத்தை கண்டிக்கிற நாங்கள் மத எதிர்ப்பு தீவிரவாதத்தை கண்டிக்க வேண்டும், மத சார்பற்ற தீவிரவாதத்தையும் கண்டிக்க வேண்டும். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் எ ரியாக்ஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். எல்லாம் கண்டிக்கத்தக்கது. உலகத்துக்கு தேவை நடுநிலை போக்கு. நடுநிலை போக்கு எல்லோர் மத்தியிலும் வர வேண்டும், எல்லா தரப்பினர் மத்தியிலும் வர வேண்டும், எல்லா சாரார் மத்தியிலும் வர வேண்டும், எல்லா நாடுகள் மட்டத்திலும் வர வேண்டும். இது மிக முக்கியமாக வலியுறுத்தப்பட வேண்டிய ஒன்று. இந்த அம்சத்தையும் இந்த இடத்திலே நான் குறிப்பிடாமல் இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நபியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் நடுநிலை கொள்கையா வலியுறுத்துகிற மார்க்கம், நீதியை நிலைநாட்ட வந்த மார்க்கம், அருளாக வந்த மார்க்கம், அன்பாக வந்த மார்க்கம், முழு உலகத்திற்கும் சாந்தியை சமாதானத்தை அமைதியை கொடுக்க வந்த மார்க்கம். 2014 அக்டோபர் மாதத்திலும் இதே மின்பரிலே இதே தலைப்பிலே வித்தியாசமான ஒரு கோணத்திலே நான் பேசியது எனது நினைவுக்கு இருக்கிறது. எல்லா ரப்பானான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பல திருநாமங்கள் உண்டு, பல அட்ரிபியூட்ஸ் காணப்படுகின்றன. அல்லாஹ்வுடைய திருநாமங்களிலே அல்லாஹ் என்ற திருநாமத்துக்கு நிகராக மற்றொரு திருநாமம் கிடையாது. அல்லாஹ் என்ற திருநாமத்துக்கு நிகராக இன்னொரு திருநாமம் இல்லை. அல்லாஹ் என்ற திருநாமத்துக்கு நிகராக இன்னொரு திருநாமம் இருக்கு என்று சொன்னால் அதுதான் அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன் என்ற திருநாமம். குல் ஹுவல்லாஹ் அவ் யுது ரஹ்மான ஃபஅய்யம்மா தத்உ ஃபலில்லாஹி அஸ்மாவுல் அபியே சொல்லுங்கள், அல்லாஹ் என்று நீங்கள் அழையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று அழையுங்கள். அல்லாஹ் என்ற அந்த லஃதுல் ஜலாலாவுக்கு நிகரான மற்றொரு திருநாமம் இருக்கும் என்றிருந்தால் அது ரஹ்மான், அளவற்ற அருளாளன், அளவற்ற அன்புடையவன், அளவற்ற கிருபை உள்ளவன் என்ற திருநாமம். எனவே இஸ்லாம் அருளின் மார்க்கம், அன்பின் மார்க்கம். அல்லாஹ் ரஹ்மான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியுர் ரஹ்மா வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபி அவர்கள் முழு மனித சமுதாயத்துக்கும் மேர்சியாக அருளாக அன்பாகத்தான் வந்தார். ஒரு சாபக்கேடாக அமைந்த மார்க்கம் அல்ல இஸ்லாம். இதனை ஓங்கி சொல்ல வேண்டிய தேவை நமக்கு இருக்கிற சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இஸ்லாம் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுகிற ஒரு துர்ப்பாக்கியமான நிலையை நாம் இன்று பார்த்துக் கொண்டோம். நாம் சமாதான விரும்பிகள், நாம் அருள்மிக்கவர்கள், நாம் பின்பற்றுகிற மார்க்கம் அத்தகைய ஒரு வழிகாட்டலை தான் நமக்கு தந்திருக்கிறது என்பதற்கு இலங்கை முஸ்லிம்கள் சிறந்த சான்றாக இருக்கிறார்கள். நாட்டிலே 100 ஆண்டு காலமாக வாழ்கிறோம். குறைந்தபட்சம் 1000 ஆண்டு வரலாறு நமக்கு இந்த நாட்டிலே இருக்கிறது. இந்த நாட்டிலே எந்த ஒரு காலகட்டத்திலாவது நாம் இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருந்திருக்கிறோமா, இந்த நாட்டுடைய உரிமைக்கு நாங்கள் அச்சுறுத்தல் விடுத்திருக்கிறோமா, எந்த ஒரு காலகட்டத்திலாவது இந்த நாட்டுக்கு துரோகம் இழைத்திருக்கிறோமா, இந்த நாட்டை வந்து ஒல்லாந்தர்கள் கைப்பற்றினார்கள், இந்த நாட்டுடைய வளங்களை சுரண்டிக் கொண்டு சென்றார்கள், போர்த்துகீசர் வந்தார்கள் ஆக்கிரமித்தார்கள் இந்த நாட்டுடைய வளங்களை சுரண்டிக் கொண்டு சென்றார்கள், ஆங்கிலேயர் வந்தார்கள் ஆக்கிரமித்தார்கள் இந்த நாட்டுடைய வளங்களை சுரண்டிக் கொண்டு சென்றார்கள், ஆனால் இந்த நாட்டிலே காலாகாலமாக வாழ்கிற முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டுக்கு விசுவாசமான சமூகமாக, இந்த நாட்டு பற்றுள்ள ஒரு சமூகமாக, இந்த நாட்டுடைய நலனிலே கருத்தனையும் அக்கறையும் உள்ள ஒரு சமூகமாகத்தான் வாழ்ந்து வந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய உண்மை. இதனை நாம் சவாலாக கூட முன்வைத்தால் அது பிழையாக இருக்க மாட்டாது என்று நான் நினைக்கிறேன். இந்த நாட்டுக்காக தியாகம் செய்திருக்கிறோம், இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்திருக்கிறோம், இந்த நாட்டுக்காக உயிரிழந்திருக்கிறோம், இந்த நாட்டுக்காக வாழ்ந்திருக்கிறோம், இந்த நாட்டை வளப்படுத்தி இருக்கிறோம். இந்த நாட்டுடைய அரசியலுக்கு, பொருளாதாரத்துக்கு, அனைத்து துறைகளுக்கும் பங்களிப்பு செய்கிற ஒரு சமூகமாகத்தான் முஸ்லிம் சமூகம் இருந்து வந்திருக்கிறது என்பதற்கு சாட்சிகள் எதுவும் தேவைப்பட மாட்டாதுன்னு நான் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இஸ்லாமிய சகோதரே, இஸ்லாம் எல்லா காலத்துக்கும் பொருத்தமான தீன், எல்லா இடங்களுக்கும் பொருத்தமான தீன். பெரும்பான்மை சமூகத்துக்கும் அது பொருந்தும், சிறுபான்மை சமூகத்துக்கும் அது பொருந்தும். ஆனால் ஒவ்வொரு இடத்தை பொறுத்தவரையில் இந்த தீன் நெகிழ்ந்து கொடுக்கும், இந்த தீனுடைய முன்னுரிமைகள் மாறும், ப்ரையாரிட்டிஸ் மாறும். இலங்கை போன்ற முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழ்கிற ஒரு நாட்டிலே, பல இனத்தவர்களோடு பல சமயத்தவர்களோடு வாழ்கிற ஒரு நாட்டிலே எமக்கு இருக்கிற முன்னுரிமைகள் ஒரு பெரும்பான்மை முஸ்லிம் சமூகத்துடைய முன்னுரிமைகளில் இருந்து நிச்சயமாக வேறுபடும் வித்தியாசம். ஷரியாவுடைய குறிக்கோள்கள் என்ற மக்காய் ஷரியாவுடைய கண்ணோட்டத்தில் பார்த்தாலும், தாவா என்ற தாவாவுடைய கண்ணோட்டத்தில் பார்த்தாலும், அகல்யாத் என்ற சிறுபான்மையினருக்கான சட்ட ஒழுங்கின் ஒளியில் பார்த்தாலும், மகாலாத் என்ற பின் விளைவுகளை வைத்து நிலைப்பாடுகளை எடுக்கிற அந்த சிக்குடைய கண்ணோட்டத்தில் பார்த்தாலும், திங்க் குளோபலி அண்ட் ஆக்ட் லோக்கலி என்று சொல்வார்கள். நாம் ஒரு உலகளாவிய முஸ்லிம் உம்மத்தின் அங்கம் என்ற வகையில் சர்வதேச பார்வை கொண்டவர்களாக இருந்தாலும், நாம் எங்கிருக்கிறோம், எந்த சூழ்நிலை இருக்கிறோம், எப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட இடத்தில் இருக்கிறோம், எப்பேற்பட்ட இனங்களோடு சமூகங்களோடு இருக்கிறோம் என்பதை பொறுத்து எமது முன்னுரிமைகள் மாறும் என்பதுதான் இஸ்லாத்துடைய பிக்கு, இஸ்லாத்துடைய வழிகாட்டல், இஸ்லாம் பற்றிய சரியான புரிதல் விளக்கம். அந்த வகையிலே எமக்கு முன்னால் சில கடப்பாடுகள் இருக்கின்றன, முன்னுரிமைகள் இருக்கின்றன. முதலாவது அடிப்படையான குர்ஆன் சுன்னாவின் ஒளியில், நான் சொன்ன பிக்குகளுடைய விளக்கங்களின் ஒளியில் எமக்கு முன்னால் இருக்கிற முதலாவது அடிப்படையான கடப்பாடு, கடமை, ஆன்மீக தார்மீக சமூக பண்பாட்டு கடமை என்னவென்றால், இந்த சிறுபான்மை சமூகத்தை பலமான ஒரு சமூகமாக வைத்துக் கொள்வது. ஐக்கியப்பட்ட சிறுபான்மை சமூகம் மிக மிக பலமானது, சக்தி வாய்ந்தது. தீனுடைய விஷயத்தில் நாம் ஒற்றுமையாக இருக்கிறோம். தீனுடைய விஷயத்தில் மாத்திரமல்ல, எமது நம்பிக்கைகள், எமது வணக்க வழிபாடுகள், எமது சிந்தனைகள், எமது செல்நெறிகள், எமது போக்குகள் அனைத்திலும் நாம் ஐக்கியப்பட்டிருப்போம், ஒற்றுமையாக இருப்பது. அரசியலில் கூட எமக்கென்று ஒரு நிலைப்பாடு, ஒரு உடன்பாடான நிலைப்பாடு, ஒரு ஏகோபித்த நிலைப்பாடு தேவை. ஒரு சிறுபான்மை சமூகத்துடைய, முஸ்லிம் சமுதாயத்துடைய இருப்பு, இந்த தீனுடைய இருப்பு, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்துடைய இருப்பு இந்த அம்சத்திலே தங்கியிருக்க இந்த விஷயம் மிக ஆழமாக புரியப்படும். எமக்கு மத்தியிலே சகோதரத்துவ வாஞ்சை வளர்க்கப்படும், வெறுப்பூட்டப்படக்கூடாது, பகமை வளர்க்கப்படக்கூடாது, காட்டி கொடுப்புகளும் கழுத்தறுப்புகளும் நடக்கக்கூடாது. எப்போதும் விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை, சகிப்புத்தன்மையோடு நடக்கிற மனப்பான்மை, அனைவரையும் அரவணைத்துக்கு செல்கின்ற மனப்பான்மை, பரஸ்பரம் பிரித்துக் கொள்கிற மனப்பான்மை நம்மத்திலே வளர வேண்டும். அது இல்லத்தின் அலல் முஃமினீன் என்று அல்லாஹ் சொல்றான். பூமிகள் எப்போதும் திருப்பியோடு நடந்து கொள்வார்கள், விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வார்கள், பரஸ்பரம் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்வார்கள், அனைவரையும் அரவணைத்துச் செல்வார்கள். இந்த பாவை நமக்கு மத்தியிலே வளர வேண்டும். ஒருவருக்கொருவர் அட்வைஸ் பண்ண வேண்டும், நசிய சொல்ல வேண்டும். இல்லல்லதி நாமனு வாமிலு சாலிஹாத் வதவா சௌபில் ஹக் வதவா சௌபில் சபர். தீர்ப்புகள் வழங்குவதல்ல, தீர்ப்புகள் வழங்குவதல்ல, அழகான நசிஹா என்ற ஆலோசனைகள் மூலமாக, வழிகாட்டல்கள் மூலமாக, நெறிப்படுத்தல் மூலமாக அனைவரையும் வழிகாட்டுகின்ற மிகப்பெரிய கடப்பாடு உலமாக்கள் தாய்கள் அனைவருக்கும் இருக்கிறது. நமது இளைஞர்களாக இருக்கலாம், யுவதிகளாக இருக்கலாம், சிறார்களாக இருக்கலாம், மூத்தவர்களாக இருக்கலாம், இளையவர்களாக இருக்கலாம். எவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸையும் உஸ்மான் இப்னு மதூனையும் தன்னுடைய வணக்க வழிபாடுகளை தெரிந்து கொள்ள வந்த அந்த மூன்று நபர்களையும் அற்புதமாக அழைத்து, அழகாக அழைத்து அவர்களை நெறிப்படுத்தினார்களோ, அவ்வாறு அனைவரையும் நெறிப்படுத்துகிற வழிப்படுத்துகிற மிகப்பெரிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது. இவற்றோடு எப்போதும் ஒரு சிறுபான்மை சமூகம் என்ற வகையில் இந்த சமூகத்தை எந்த ஒரு அபாய நேர்வுக்கும் நாம் உட்படுத்திவிடக்கூடாது. எமது இருப்புதான் இந்த தீனுடைய இருப்பு, எமது சமுதாயத்துடைய இருப்புதான் இந்த தீனுடைய இருப்பு. இந்த தீனுடைய இருப்பை நாம் உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்றால், இங்கு வாழ்கிற சமுதாயத்துடைய இருப்பை நாம் உத்தரவாதப்படுத்த வேண்டும். எனவே இந்த சமூகத்தை எந்த ஒரு கட்டத்திலும் அபாய நேர்வுக்கு உட்படுத்தாத வண்ணம் எமது செயற்பாடுகளை அமைத்துக் கொள்கிற கடப்பாடு நமக்கு இருக்கிறது. எதிர்கால தலைமுறைக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை, எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை வழங்க வேண்டும் என்பதை உத்தரவாதப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய ஆன்மீக தார்மீக கடப்பாடு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. இஸ்லாமிய சகோதரே, இவை மாத்திரமல்ல, எந்த சந்தர்ப்பத்திலும் இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு நாம் சந்தர்ப்பங்களை வழங்கிவிடக் கூடாது. இஸ்லாத்தை கருவறுக்க, இஸ்லாத்தை விமர்சிக்க, முஸ்லிம்களை குற்றவாளி கூண்டி நிறுத்த சந்தர்ப்பம் பார்த்துக் கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் சந்தர்ப்பங்களை வழங்கி விடாமல் இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது இந்த தீனுக்கு செய்கிற, இந்த உம்மத்துக்கு செய்கிற, இந்த நாட்டிலே இந்த தீனுடைய இருப்புக்கு செய்கிற, வாழ்வுக்கு செய்கிற மிகப்பெரிய எமது பங்களிப்பாக கடப்பாடாக இருக்கும். இது அனைத்துக்கு மேலாக இந்த தீனை, இந்த தீனுடைய செய்தியை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்கிற மிகப்பெரிய கடப்பாக, இந்த தீனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு சரியான விளக்கங்களை பதிலை சொல்லி இந்த தீனை பாதுகாக்கிற மிகப்பெரிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது. அபூஜஹல்களுடைய எண்ணிக்கையை குறைக்கிற கடப்பாடு நமக்கு இருக்கிறது. அபூ தாலிப்களுடைய எண்ணிக்கையை கூட்டுகிற கடப்பாடு நமக்கு இருக்கிறது. அப்துல்லாக்களையும் உமர்களையும் அபுபக்கர்களையும் ஆயிஷாக்களையும் அஸ்மாக்களையும் ரதியல்லாஹு ஜமீஆன் உருவாக்கிற கடப்பாடு நமக்கு இருக்கிறது. இந்த தீனிலே வெறுப்பூட்டுகிற செயற்பாட்டில் நானோ நீங்களோ என்னை சொல்லால் சேரால் நடத்தியால் ஈடுபட்டுகிற கூடாது. சமுதாயத்துக்கு முன்வையுங்கள். ஒரு கஷ்டமான பாரமான சுமையாக முன்வைக்காதீர்கள். இந்த தீனிலே மனிதர்களுக்கு ஆசை ஊட்டுங்கள், ஆர்வம் ஊட்டுங்கள். இந்த தீனை ஒரு சுபாரஞ்சி, ஒரு குட் நியூஸ் ஆக, ஒரு நல்ல செய்தியாக எல்லோருக்கும் சொல்லுங்கள். கல்வி புரிய, கண் புரிய இந்த தீனை எல்லோரும் வரவேற்கின்ற நிலையை உருவாக்குங்கள். வலா துணக்கிறு, சொல்லால் செயலால் போக்கால் நடத்தையால் இந்த தீனின் மீது வெறுப்பை நீங்கள் ஏற்படுத்தாதீர்கள் என்பது கண்ணனியான சிறுவாய் சொல்லவாவுடைய வழிகாட்டல் சவர்கள். எனவே அந்த வகையிலே நமக்கு மத்தியிலே பரஸ்பர புரிந்துணர்வை வளர்த்து, பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் வழிகாட்டிக் கொண்டு, பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் நெறிப்படுத்திக் கொண்டு, பரஸ்பரம் எல்லோரும் இருந்து பேசி கதைத்து இந்த முழு சமூகத்தையும் பாதுகாப்பாக அழைத்துச் செல்கிற மிகப்பெரிய பொறுப்பை நாம் அனைவரும் சுமந்திருக்கிறோம். யாரும் இதில் பார்வையாளர்களாக இருக்க முடியாது. நாம் அனைவரும் இதில் பங்காளிகளாக மாற வேண்டும். நாம் அனைவரும் இது காலவரை எப்படி இந்த நாட்டிலே தலை நிமிர்ந்து வாழ்ந்தோமோ, இந்த நாட்டிலே நமது தீனை பாதுகாப்பாக இதுவரை கொண்டு வந்து கரை சேர்த்தோமோ, இனியும் இதைவிட சிறப்பான முறையில் இந்த நாட்டிலே நாம் வாழ வேண்டும், இந்த தீனை வாழ வைக்க வேண்டும். இந்த கடப்பாடு நமக்கு இருக்கிறது. ஒவ்வொரு தனிமனிதனும் இந்த விஷயத்தில் மிக மிக விழிப்பாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்திலே அகிலங்கை ஜெமியத்துலமாக இருக்கலாம், இந்த நாட்டிலே இருக்கிற ஏனைய அமைப்புகளாக இருக்கலாம், ஜமாத்துகளாக இருக்கலாம், இயக்கங்களாக இருக்கலாம், அனைவரும் இந்த விஷயத்திலே மிக விழிப்பாக இருக்கிறார்கள், விழிப்பாக இருக்க வேண்டும். நாம் அனைவரும் சஃபுன் வாஹித், ஓர் அணியாக நின்று, குர்ஆன் சொல்கிற அந்த இரும்புருச்சினால் வார்க்கப்பட்ட ஒரு கட்டடத்தை போல ஓர் அணியாக நின்று, ஒரு சஃபாக நின்று இந்த தீனை வாழ வைக்கிற பணியில் நாம் அனைவரும் ஒன்றாக திறந்து உழைக்க வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தால் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக, எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக, எங்களுக்கு மத்தியிலே நெருக்கத்தையும் நெருக்கத்தையும் ஏற்படுத்துவாயாக. நம் அனைவரையும் உனது அஸ்ஸலாத்து முஸ்தகீம் என்ற பாதையிலே தொடர்ந்து பயணம் செய்து, உனது மறுமையுடைய அஸ்ஸலாத்து முஸ்தகீம் பாலத்தை வெற்றிகரமாக கடப்பதற்கு நீ நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தால் புரிவாயாக. யா அல்லாஹ், நம் அனைவருக்கும் நீ ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. எம்மை நேரான பாதையில் சீராக பயணிப்பதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. நமது முதியவர்கள், இளைஞர்கள், யுவதிகள் உட்பட அனைவரும் இந்த தீனை சரியாக புரிந்து, இந்த தீன் சொல்கிற இந்த நடுநிலை போக்கை சரியாக புரிந்து, பொடுபோக்கோடு வாழாமலும், கடும் போக்கை நாம் கை கொள்ளாமலும் நேரான பாதையில் சீராக பயணிப்பதற்கு நீ நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எமது பிரார்த்தனைகளை ஏற்று நீ கபூல் செய்வாயாக. வா அஹ்மதுல்லாஹி ரப்பல் ஆலமீன். For more lectures visit slhub.com.